السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه اللذيذ بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فإذا دخلتم بيوتا فسلموا على أنفسكم تحية من عند الله مباركة طيبة. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: حق المسلم على المسلم ست، إذا لقيته فسلم عليه، وإذا دعاك فأجبه، وإذا استنصحك فانصحه، إلى آخر الحديث. أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழனை. சலாத்தனும் கருணையும் சலாமனும் மீதேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், நாளை கியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முக்மினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாம் பள்ளி வாயிலே யாத்திகாவுடைய நீயத்துடன் பெற்றிருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ, அந்த விடயங்களை முற்று முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ, அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். பின்னுக்குள்ளவங்க கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க, முன்னுக்குள்ள இடங்களை நிரப்பி உட்காரு. வழிகளில் நிற்காம மேல் மாடிக்கு போய் உட்கார்றது கேளு, அப்படிலாம் கொஞ்சம் நெருங்கி உட்கார்றது கேளு, பின்னால் வரவங்களுக்கு லேசாயி. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்மை முஸ்லிம்களாக படைத்து உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை எந்த விதத்தில் கழிக்க வேண்டும், எந்த விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை காலத்துக்கு காலம் தேவைக்கு ஏற்ற விதத்தில் நபிமார்களை ரசூல்மார்களை அவர்களுக்கு வேதங்கள் சுஹுஃபுகளை அனுப்பி அல்லாஹ் ஞாபகம் மூட்டி கொண்டு சொல்லி தந்து கொண்டிருந்தான். யாரெல்லாம் அதன் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களுடைய உலகத்தினுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக, நிம்மதியானதாக, ஆரோக்கியமானதாக அமைந்தது. யாரெல்லாம் அதன் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் தாங்கள் நினைத்த பிரகாரம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து பாவமான காரியத்தை உலகத்திலே செய்து வாழ்ந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை உலகத்திலே கேள்விக்குறியானதாக அமைந்தது, வேதனைகளையும் சோதனைகளையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைந்தது என்ற விடயம் முன்னைய நபிமார்களுடைய கவுங்கள் அவர்களுடைய சம்பவங்களின் மூலமாக நமக்கு தெளிவாகவே விளங்கிக் கொண்டிருக்கிறது.
இந்த சம்பவங்கள், இந்த நிகழ்வுகள், இந்த உதாரணங்களை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாகவே சொல்லி நமக்கு இந்த விடயத்தை உணர்த்த வருகிறான் என்றால், சொல்ல வருகிறான் என்றால், நாமும் அவர்களை போன்று பாவமான காரியங்களை செய்து அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து அல்லாஹ்வை மறந்து உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாம் கழிப்போம் என்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட முடிவை போன்றதுதான் நமக்கும் ஏற்படும் என்ற விடயத்தை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் சுருக்கமாகவே அல்லாஹ் இந்த சம்பவங்களை நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே குறுகிய கால வாழ்க்கை, இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு கழிக்க வேண்டும், மற்றவர்களுடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அது அந்நியர்களாக இருந்தால் அவர்களுடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதுவே நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களாக இருந்தால் அவர்களுடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களை நாம் எவ்வாறு மதிக்க வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை எவ்வாறு நாம் மதித்து நடக்க வேண்டும் என்ற விடயங்களை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாகவே சொல்லி தருகிறது. ஆனால் இந்த விடயங்களை சில நேரம் நாம் நம்முடைய காதுக்கு வாங்குகிறோம், காதால கேட்கிறோம், சொல்லப்படக்கூடிய விஷயங்களை சொல்லப்படக்கூடிய நேரத்தில் மட்டும் நான் இதனை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும், இதை என்னுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும், இதை என்னுடைய வாழ்க்கையில் வரணும் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் மாத்திரம் இருக்கிறது. கொஞ்சம் எலும்பிட்டு போனோம் என்றால் அது அப்படியே மறந்து போய்த்திடும். இருந்தாலும் கூட நமக்கு இந்த விடயங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்படுகிறது எதுக்கென்றால், நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது எதற்கென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஏழுமானதையாவது நாம் எடுத்து நடக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களுடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நம்மால் செய்ய முடியுமானவைகள் பெரிய விதத்தில் இல்லாவிட்டாலும் சரி, சாதாரணம் என்று நாம் நினைக்கக்கூடியது, ஆனால் அது சாதாரணமான விடயங்கள் அல்ல, அவர்களை மதித்து நடக்கக்கூடிய ரீதியில் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்ற விடயத்தை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், நமக்கு மத்தியில் வரக்கூடியவைகள், நமக்கு மத்தியில் நடக்கக்கூடியவைகள் எல்லாமே சந்தோஷமானதாக இருக்கும், நமக்கு மத்தியில் ஒற்றுமையான ஒரு சூழலான ஒரு நிலைமை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும், பிளவு பிரச்சனைகள் நமக்கு மத்தியில் வராமல் இருப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் அவகாசம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கிறது. இதனை சுருக்கமாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன ஒரு ஹதீஸ்ல, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரனுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன என்ற விடயத்தை ஒரு ஹதீஸ்ல அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே நமக்கு சொல்லி தருகிறார். இது மாதிரி பல ஹதீஸ்கள் வருகிறது. ஒரு ஹதீஸ்ல அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இன்னொரு முஸ்லிமுடன் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் ஆறு இருக்கிறது என்ற கருத்தை நபில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். முஸ்லிம்கள் என்பது நாம் நமக்கு மத்தியிலே தான் பிரித்து வச்சிருக்கிறோம், உறவினர்கள் என்ற ஒரு அமைப்பில் பிரித்து வைத்திருக்கிறோம், நம்மோட கூட பிறந்தவர்கள் என்று உறவினர்கள் ஒரு அமைப்பில் இருக்கிறது. இப்படி இதை விட்டு பரவலாக பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் தான். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், அந்த சகோதரனுடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை தான் நமக்கு ஹதீஸ்கள் தெளிவாகவே சொல்லி தருகிறது. அதிலேதான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு இருக்குது. இதுல முதலாவது விஷயம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி, நீங்க ஒரு முஸ்லிம் சகோதரனை சந்திச்சா அவருக்கு சலாம் சொல்லும். இது நாம செய்ய வேண்டிய கடமைகள். இன்று இதை நாம் எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறோம், எத்தனை பேர் இதை செய்கிறோம், நமக்கு மத்தியிலே பல விதத்தில் பல வகையில் பிரிஞ்சிக்கிறோம். கூட்டம் கூட்டமாக பிரிஞ்சுகிறோம், சில நேரம் குடும்பம் குடும்பமாக பிரிஞ்சுகிறோம், இப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் பல விதமாக பிரிஞ்சுகிறோம். நமக்கு மத்தியில் உள்ள விஷயம் என்னென்றால், நாங்க எங்கடவங்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்றதில்லை அப்படின்னு தெரிஞ்சா இவர் எங்கடவர், இவருக்கு மட்டும்தான் சலாம் சொல்றது, மற்றவங்களுக்கு சொல்ல தேவையில்ல. இப்படி ஒரு அமைப்புல எங்களுக்கு மத்தியில நாங்க பல விஷயங்களை பிரிச்சு வச்சுக்கிறோம். ஆனா ஹதீஸ் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, நீங்க அப்படி பிரிக்கவே வேணாம். நீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே நீங்க சலாத்த பரப்புங்க, சலாத்த சொல்லுங்க. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு மனிதர் வந்து நம்மிடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஐயுல் இஸ்லாமி கைர், இஸ்லாத்துல சிறந்த விஷயம், ஒரு நல்ல விஷயம் எது என்று சொல்லி நம்ம இடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் நபிலாய் சரதாசன் சொன்னார்கள், துத்தேமு தஆம், உணவு கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, இது இஸ்லாத்துல சிறந்த விஷயம். சாப்பாடு கொடுங்க, உணவு கொடுங்க. ஏலாதவங்க எளியவங்க சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை, ஒரு அமைப்புல இருக்கிறாங்க, இருந்தாலும் சரி, இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் சரி, எங்களுக்குள்ள சாப்பாடுகளை பரிமாறிக்கொள்றது, சாப்பாடு கொடுக்கிறது, சாப்பாட்டுக்காக வேண்டி அழைக்கிறது, தாவத்து கொடுக்கிறது, இது இஸ்லாத்துல சிறந்த விஷயம் என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லி போட்டு இரண்டாவது விஷயம் சொன்னாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் சலாத்த சொல்லும், இது இஸ்லாத்துல சிறந்த விஷயம், இஸ்லாத்துல மிகவும் மதிப்புக்குரிய ஒரு விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, நீங்க அவங்களுக்கு சலாத்த சொல்லுங்க, சலாத்த பரப்புங்க. இதால உங்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவம் உருவாகும், உங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை உருவாகும் என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தார். இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்க சொல்ற ஒரு விஷயம் தான், தெரிஞ்சவங்களுக்கு சரி பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க சில நேரம் வாரவரு அவர் முஸ்லீம் ஆயிப்பாரு, ஆனா அவரை பார்த்து அவர் முஸ்லீமா இருக்கிறாரா இல்லையான்றத உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு இயலாது, எப்படி நாங்க சலாம் சொல்ற, இப்படி ஒரு கேள்வியும் இப்படி ஒரு கருத்தும் நமக்கு தவக்கிட்ட இருக்குது. முஸ்லீம் என்ற அடையாளம் ஏதோ இருக்காது, அவர் அதை வச்சுதானே சலாம் சொல்லணும். இது அவரவர் உள்ள விஷயம், அவரவர் விளங்க வேண்டிய விஷயம். அன்பான இஸ்லாமியர்களே, நமக்கு இஸ்லாம் சொல்லுது, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட நெருங்கினவங்களா இருந்தாலும் சரி, தூரத்துக்காரவங்களாக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாரையும் பார்த்து சலாத்த சொல்லுங்க. இதுல உங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவம் உருவா. அன்பான இஸ்லாமியர்களே, இன்னொரு ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்குலுல் ஜன்னா ஹத்தா துமினு, நீங்க முஃமீன்களாக ஆகும் வரைக்கும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இயலாது. முஃமீன்களாக ஆகினால், உண்மையான முஃமீன்களாக ஆகுவீங்க, அப்பதான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு இயலும். அப்படி இல்லாம முஃமீன்களாக ஆகாத வரையில உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு இயலாது. அப்ப நீங்க முஃமீன்களாக ஆகுறது எப்ப, எப்படி முஃமீன்களாக ஆகுறது? அதை நபிலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஹதீஸ்ல சொன்னார்கள், வலா துமினு ஹத்தா தஹாப்பு, உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு முஹப்பத் வச்சு கொள்ளும் வரையில மூமின்களாக ஆகிறதுக்கு இயலாது. மூமின்களாக ஆகணும்டா உங்களுக்கு மத்தியில் முஹப்பத் வரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வரணும், அன்பு வச்சு கொள்ளணும். இன்றைக்கு உலகளாவிய ரீதியில வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தரோட முஹப்பத் வைக்கிறது பல விதத்தில் இருக்குது, பல விதம் மாறி இருக்குது. சிலவங்களுடைய செல்வத்தை பார்த்து அவரோட அன்பு, ஒருத்தரோட அன்பு வைக்கிற, அவரோட அன்பு வச்சு கொண்டிருக்கிற மாதிரியா காட்டி கொண்டிருக்கிற காரணம் என்னன்னா, செல்வத்தை வச்சு எப்ப அவருக்கு அந்த செல்வம் இல்லாம போகுதோ அப்படியே ஒட்டு ஒதுக்கிடுவான். சிலவங்க புலம்புறாங்களே, சிலவங்க சொல்லுவாங்களே, என்னோட பணம் இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, எனக்கு பின்னால நிறைய பேர், முன்னால பின்னால சைட்ல ஓரத்துல எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, இப்ப நான் லொஸ்தாவிட்டேன், எனக்கிட்ட ஒன்றுமே இல்ல, ஒருத்தனும் இல்ல, உயிர் நண்பன் கூட கிட்ட வரான் இல்ல, நிறைய பேர் சொல்றோம். அப்ப இவரோட வச்ச அன்பு, இவர் செல்வத்தை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேரோட அன்பு வைக்கிறோம், அவர் தேய்க்கிற செல்வாக்க வச்சு பதவியில் இருக்கிறார், நிறைய பேர் நிப்பாங்க முன்னால பின்னால ஏதாவது விஷயத்தை சாதிச்சு கொள்றதுக்கு, அவருக்குள்ள பதவி செல்வாக்கு இல்லாம பைத்துண்டா ஒத்தருமிக்க மாட்டாங்க, தனி மனுஷனா பைத்துருவார். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு அன்பு வைக்கிறேன்டா, அழகுல இப்படி விதத்துல ஆண் பெண் பெண்ணோட ஆண்ல இப்படி வைக்க போகக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு அமைப்புல இருக்கு. அப்ப ஹதீஸ் சொல்லுது, நீங்க முஃமின்களாக ஆகணும்டா, உங்களுக்குள்ள அன்பு வரணும், முஹப்பத் வரணும். இது வந்து வெறுமனே உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மாதிரி வரக்கூடாது. அல்லாவுக்காக வேண்டி வரக்கூடிய அன்பு இருக்கணும். ஒன்றை பார்த்து இல்ல, ஒருத்தரோட அன்பு வரது, ஒருத்தரோட சும்மா முஹப்பத் உண்டு வரது, அல்லாவுக்காக வேண்டி மட்டும் வரணும். இப்ப இந்த அன்பு எப்படி வரும், இந்த அன்பு எப்படி உருவாகும்? அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் ஹதீஸ்ல நமக்கு தெளிவாக சொல்லி தராங்க. அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூ தஹாபபதும். ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? அந்த விஷயத்தை நீங்க செஞ்சு வந்தீங்கண்டா, அந்த விஷயத்தை நீங்க கடைபிடிச்சு வருவீங்கண்டா, அந்த விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவீங்கண்டா, அப்ப உங்களுக்கு மத்தியில் அன்பு உருவாகும், முஹப்பத் உருவாகும், இறக்கம் உருவாகும். நீங்க அந்த விஷயத்தை செய்யணும், செஞ்சா உங்களுக்கு மத்தியில் அன்பு முஹப்பத் இறக்கம் உருவாகும். சொல்லி போன நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஃசு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் ஸலாத்த பரப்புங்க, அப்ப உங்களுக்கு மத்தியில் அன்பு முஹப்பத் இறக்கம் உருவாகும் இல்லையா? கொஞ்சம் பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்லியே சொல்லி காட்டு எப்படி அன்பு உருவாகும். உதாரணமா ஒரு பெரிய மனுஷன், பதவியிலேயோ பட்டத்திலேயோ செல்வாக்கிலேயோ ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன் ரோட்ல போறார். இவர் அவரை பார்த்து கொஞ்சம் சிரிச்சு அழகா புன்முறுவல் பூத்த நிலைமையில அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் ஏதாவது அப்படி சொல்லிட்டா, இந்த சின்னவருக்கு கீழே இருந்து மேல குதிச்சு எழுப்புவார். அவரு அவட உள்ளத்துல சந்தோஷம் பெருச வரும். அதை விட நாலு பேர்த்த சொல்லி திரிவாரு, அவரு என்னைய பார்த்து சலாம் சொல்லிட்டாரு. அவ்வளவு பெரிய மனுஷன் என்னைய பார்த்து சலாம் சொல்லிட்டாரு. இப்படி பத்து பதினஞ்சு பேர் சொல்லி திரிவார். அது மட்டும் இல்ல, இன்னொருக்கா இவர் வரப்போதில் இவருக்கு சலாம் சொல்ல மறந்தாலும் சரி, அவரை பார்த்து ஹாஜர் அஸ்ஸலாமு அலைக்கும் சோமாக்கீங்களா இவரே கேட்பார். சும்மாவே அவட்ட உள்ளத்துல ஒரு மதிப்பு உருவாகும். அந்த மதிப்பு அந்த கௌரவம் இதுதான் முஹப்பத், இதுதான் அன்பு. அப்படி இல்லாம பெரிய மனுஷன் இவர் போற ரோட்ல சின்னவர் வாராரு, இவரை பார்த்து அவர் சலாம் சொல்லவும் இல்லை பேசவும் இல்லை, அவட்ட பார்த்துல முகத்தை திருப்பிட்டு போறாரு. இவர் சலாம் சொன்னாலும் கணக்கெடுக்காத மாதிரி அவட்ட பாட்டில் அவர் போறாருந்தா நாலு பேர்ட்ட என்ன சொல்லுவார்? சும்மாவே ஒரு வெறுப்பு கொண்டு வந்துடும். ஆரம்பமே அவட்ட உள்ளத்துல வெறுப்பு வந்துடும். நாலு பேர்ட்ட சொல்லுவார், இதெல்லாம் பெரிய மனுஷனா, நான் செலாம் சொல்லியும் கூட அவர் பதில் சொல்லாம போறாரு அப்படின்னு நாலு பேர்ட்ட தவறா சொல்லி வெறுப்பு தான் உருவாகுமே ஒழிய முஹப்பத் வராது. அப்ப குர்ஆன் சொல்லுது, ஹதீஸும் சொல்லுது நமக்கு, நீங்க செலாத்தை சொல்லுங்க, செலாத்தை பரப்புங்க. அது யாரா இருந்தாலும் சரி, பெரியவங்க சின்னவங்க பார்க்க வேணாம், பாகுபாடு நமக்கு மத்தியில் தேவையில்ல. செலாத்தை சொல்லுங்க, அப்ப உங்களுக்கு மத்தியில் முஹப்பத் உருவாகும், அன்பு உருவாகும். முஹப்பத் உருவாகினா முஃமீனாக மாறிடுவீங்க. முஃமீனாக மாறினா சொர்க்கத்துக்கு போறது கேள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அப்ப நல்ல விலையும் கொள்ளணும். நாங்க செலாம் கொண்ட சொல்றோம், செலாத்தை பரப்புறோம், எங்களுக்கு மத்தியில் செலாத்தை சொல்றோம். இதால அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறான். தொங்கல் அங்கத்தான் நிக்கும், முடிவு அங்கத்தான் நிக்கும். செலாத்தை பரப்பினோம் என்றால், செலாத்தை சொன்னோம் என்றால், அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ள அன்பு முஹப்பத் எங்கள்கிட்ட உருவாகும். அன்பு முஹப்பத் உருவாகினாம் என்றால் முஃமினாக மாறிடுவோம். முஃமினாக மாறினோம் என்றால் சொர்க்கத்துக்கு போறது கேள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அப்படி இல்லைன்னா அதுக்கு நேர் எதிர வச்சு பார்த்தா விரோதம் குரோதம் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத தன்மை, பிரிவு, பிரச்சனைகள், இவைகள் தான் உருவாகும் என்றதான் ஹதீஸ் நேர் எதிர் அடுத்த கருத்து நமக்கு சொல்லாமலே சொல்லி தருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல ஹதீஸ்கள் பல மாதிரி சொல்லிக்கிறான். இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்த மாதிரி சலாம் சொல்றதால எல்லாருக்கிட்டையும் ஒரு மதிப்பு, ஒரு கௌரவம் உருவாகுது. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யாரு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ, முதலாவது யார் சலாம் சொல்றாரோ, பரியமினல் கிபர், பெருமையை விட்டும் நீங்கி விட்டார். பெருமை இல்லைன்றதுக்கு அடையாளம், உதாரணமா ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை பிரச்சனை, ஏதாவது ஒரு பிணக்கு, ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை வந்துட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டான், பல நாட்களா பேசாம இருக்கிறான், இதுல யாரு பேசிட்டு முதலாவது சலாம் சொல்றாரோ, யாரு பேசிட்டு முதலாவது பேசுறாரோ சலாம் சொல்லி, அவர் பரியமினல் கிபர், பெருமையை விட்டும் நீங்கி விட்டார் என்ற கருத்தை சொன்னாங்க. ஆனா இந்த நிலைமை மிச்சம் கஷ்டமான நிலைமை, யாருக்கும் போகல, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சு கொண்டு பிரிஞ்சிட்டாங்கடா. ஒவ்வொருத்தரும் நினைக்கிற நாம் போய் அவனோட பேசணுமா, அவன் யாரு நான் யாரு, வரட்டு கௌரவம் இங்க பிடிக்குது. சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரே சமன்ல இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த வரட்டு கௌரவம் வரும். அவன் என்னோட சண்டை பிடிச்சான், அவன் எனக்கு ஏசினான், நான் போய் அவனோட திரும்ப பேசணுமா, நான் யாரு அவன் யாரு, இப்படி ஒரு வரட்டு கௌரவம். பேசுறதுக்கு இயலாது, சலாம் சொல்றதுக்கு இயலாது, இதான் பெருமை, இதான் பெருமை. அப்ப நபிலா செல்லதாசம் சொன்னாங்க, இதை உடைச்சிட்டு யார் பேசி அவங்களோட முதலாவது மற்றவங்களோட சலாம் சொல்றாங்களோ, அவர் பெருமையை விட்டும் நீங்கி விட்டார். இந்த கருத்து அருமை நாயகம் செல்லதாசம் சொன்னாங்க. அப்படி வந்த நேரத்தில் நீங்க போய் இதை சலாம் சொல்லி பாருங்களேன், அந்த மற்றவருக்கு அப்ப அவ்வளவு சண்டை பிடிச்சி நான் ஏசி அவருக்கு சில நேரம் நான் அடிச்சும் கூட அதை பொருட்படுத்தாம வந்து என்னோட சலாம் சொல்லித்தாரு, அண்டைக்கு வரக்கூடிய மோபத்திக்கு தானே, அதுக்கு பின்னால மிச்ச காலத்துக்கு நீதிக்குமாறு, அப்படி நீதிக்குமாறு பல அவங்களோட உள்ளத்துல பல கௌரவம் வரும். அப்ப இஸ்லாம் சொல்லுது, நீங்க சலாத்தை பரப்புங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமை வரும், நீங்க சொர்க்கத்துக்கு போறது கேளு. கருத்தை அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்கள்ல தெளிவாவே சொல்லிட்டார். அடுத்தண்டைக்கு சலாம் சொல்றாலும் சரி, அதுவே ஒரு மொடலா போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா, அஸ்ஸலாமு அலைக்கும் பல மாதிரி பல விதமா சலாத்தை சொல்றோம், அத பூர்த்தியா அழகா நன்மைகள் பூர்த்தியா கிடைக்கிற மாதிரி அழகா சலாத்தை சொல்றது. அப்படி யாராவது சொல்லிட்டா அதை நாங்க கிண்டல் அடிக்கிறார்களும் நிறைய பேரே அடிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொல்லிட்டா சிலவங்க சொல்றது, ஒரு அரமானத்தி இடத்துக்கு சலாம் சொல்றாரு, அவர் பூர்த்தியா சொல்றார், அழகா சொல்றாரு, அது அரமானத்தி இடத்துக்கு சொல்றது இல்ல. இதை கேட்கறதுக்கு நமக்கு இயலாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், நிறைய பேர் புலம்புறோம். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்மால உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. ஜா ரஜுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு மனிதர் வந்தார். ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் சொன்னாரு. ஃபரத் அலைஹி, நபி ஸல்லல்லாஹு அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க, சும்மா ஜலஸ் அவர் உட்கார்ந்துட்டார். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஷ்ரூன் பத்துன்னு சொன்னாங்க. அவருக்கு பத்து நன்மை, அவர் சொன்ன சலாத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அண்டத்துக்காக வேண்டி மட்டும் அவருக்கு கிடைச்ச நன்மை பத்து நன்மை. சும்மா ஜாஹர், வேறொருத்தர் வந்தார், ரெண்டாவது ஒருத்தர் வந்தார், அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று மட்டும் சொன்னாரு. அதுக்கும் நபிலாய் ஸல்லல்லாஹு அவங்க ஜவாப் சொன்னாங்க, பதில் சொன்னாங்க, அவர் முக்காந்துட்டாரு. அவருக்கு நபிலாய் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஐஸ்ரூன் இருபது, அவர் அவருக்கு இருபது நன்மை கிடைச்சிருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சொன்னதுனால அவருக்கு இருபது நன்மை கிடைச்சிருக்குது. மூணாவது ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொல்லி பூர்த்தியா சேர்த்து சொன்னாரு. அவருக்கு நபிலாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அவர் முக்காந்துட்டாரு. நபிலாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாசூன் இவருக்கு முப்பது நன்மை கிடைச்சி. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், இந்த வார்த்தையை கொஞ்சம் பூர்த்தியா சொல்றதுல எங்களுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது, எத்தனை லட்சம் அல்லது எத்தனை கோடி லஸ்ட் ஆக போகுது. சொல்றதையே கொஞ்சமா சொல்றோம், அதை கொஞ்சம் கூட்டி சொன்னோம்டா அதுக்குரிய நன்மை பூர்த்தியா கிடைக்கும் என்று கிடைக்கும் இல்லையா, இதைத்தான் நமக்கு ஹதீஸ் தெளிவாகவே சொல்லித்தருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லி பூர்த்தியா சொன்னோம்டா 30 நன்மை கிடைக்கும் என்ற கருத்து நபில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், சலாம் சொல்றது சுன்னத்துண்டா, அதை கேட்கிறவங்க பதில் சொல்றது, பதில் சொல்லணும் கட்டாயமாக்க, பதில் சொல்றது வாஜிப் என்ற கருத்தை உலமாக்கள் நமக்கு தெளிவாவே சொல்லித்தாராங்க. சலாம் சொல்லிட்டு போறாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லாம இருப்போம்னு சொன்னா குற்றவாளிகள், தவறு நினைக்கக்கூடியவங்க, நாங்க தான்ன்றதை யாருமே மறுக்க கூடாது, விளங்காமல் இருக்க கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இன்னொரு விஷயத்தை நாங்க விலகிக் கொள்ளணும். நாங்க ஒருத்தரோட இன்னொருத்தரோட 3-4 மேல பேசாம இருப்போம் சொன்னா, சலாம் சொல்லாமலோ பேசாமலோ ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல, அதே நிலைமையில நாங்க மௌத்தா போய் சொல்லுவோம் சொன்னா, நரகத்துக்கு போகும் என்ற கருத்தை ஹதீஸ் சொல்லுது. அர்மிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் ஹஜர ஃபௌக ஸலாஸின் ஃபமாத தக்லன் நார். லா யஹில்லு லி முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுக்கு ஹலாலாக மாட்டாது, ஒரு முஸ்லிமுக்கு கூடாது. தன்னுடைய முஸ்லிம் சகோதரனோட மூன்று நாளைக்கு மேல பேசாமைக்கிறது கூடா, மூன்று நாளைக்கு மேல பேசாமைக்க கூடாது. அப்படி பேசாம இருந்து அவன் மௌத்தா போனால் அவன் நரகத்துக்கு போவான் கருத்து நபில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாப்போம், நாங்க எத்தனை பேரோட எவ்வளவு நாளைக்கு பேசாமைக்கிறோம். சிலவங்களை கணக்கு பார்க்கறதுக்கே வருஷ கணக்கு, எத்தனையோ வருஷம். என்ன பிரச்சனைன்னு கேட்டா சின்ன பிரச்சனை, ஒரு காணி பிரச்சனை, இல்லாட்டி ஏதாவது பணத்தில் வரக்கூடிய ஏதாவது பிரச்சனை, இல்லாட்டி ஏதாவது ஒரு வாய் தக்கம், இல்லாட்டி ரெண்டு பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருப்பாங்க, இவர் அதுல விளக்கிறதுக்கு பேசிப்பாரு, இவரோட வந்த பிரச்சனை அவரோட ரெண்டு பேர் பேசுவாங்க, இவரோட பேசாம இருப்பாங்க வருஷ கணக்கு. அப்படி அதே நிலைமையில மூணு நாளைக்கு மேல பேசாம இருந்து அதே நிலைமையில அப்படியே மௌத்தா போனா நரகத்துக்குத்தான் போவோம் என்று சொல்லி அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அவங்க சொல்லித்தாராங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இப்படியே இருந்து மௌத்தா போயிட்டோம் என்று சொன்னா நரகத்துக்கு போயிட்டு. சரி, அதெல்லாம் முடிவு கொஞ்சம் தூரத்தில். சில நேரம் இன்றைக்குள்ள நிலைமை எப்படின்டா, நானா தம்பிக்குள்ள பேசாமைக்கிறான், பாப்பா மகனோட பேசாமைக்கிறான், பாப்பாவோட மகன் பேசாமைக்கிறாரு, மகனோட பாப்பா பேசாமைக்கிறான். ஏதோ ஒரு காணி பிரச்சனை, சொத்து பிரச்சனை இல்ல. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இவ்வளவு கொடுமண்டா, தாயோட கூட பல வருஷமா பேசாமைக்கிற பிள்ளைகள் கூட நமக்கு மத்தியில் இதுக்குத்தான் செய்யறோம். இப்படியே இருந்து நாங்க மௌத்தா போயிட்டோம், அவங்கள மனசுகள் எவ்வளவு கவலைப்படுது. சிலவங்க பேச்சு புழக்கத்திலேயே பேச்சுவார்த்தையிலே சொல்றது, அப்படி ஏதாவது பிரச்சனைகள் பிணக்கல் வந்தா நான் மௌத்தா போனால் மையத்துக்கு வர வேணாம். இது சில நேரம் மகன் வாப்பா பார்த்து சொல்றான், வாப்பா மகனை பார்த்து சொல்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலைமையில இப்படியே இருக்கக்கூடிய நிலைமையில ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருண்டா அவர் நரகத்துக்கு தான் போயிட்டு சேருவார்ன்ற கருத்தை அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்கடா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அப்படி உள்ள ஒரு நிலைமை நமக்கு இருக்கும்டா, இன்றைக்குள்ள நேரத்தில் நமக்கு மத்தியில் அப்படி ஒரு நிலைமை இருக்குதுண்டா, அதை நாங்க இல்லாமலா போனும், பெய்து எங்கட கௌரவத்தையோ எங்கட கண்ணியத்தையோ எங்கட அந்தஸ்தையோ நாங்க பார்க்காம எல்லாத்தையும் உடைச்சி எங்கட பெருமை பெருந்தன்மைய பார்க்காம போய் அவங்களோட சலாம் சொல்லி முசாபா செஞ்சு அவங்களோட மன்னிப்பு கேட்டு இதுக்கு பின்னால இப்படி ஒரு நிலைமை நமக்கு மத்தியில நடக்காது என்ற விஷயத்தை நாங்க அவங்களுக்கு உணர்த்தணும். அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமானது தான் சலாம் சொல்றது என்ற கருத்தை எங்களுக்கு ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாகவே சொல்லித்தருது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது விஷயம் அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிட்டா, விருந்துக்கு அழைச்சாருண்டா, ஏதாவது ஒரு சாப்பாட்டு ஃபங்க்ஷன் ஏற்பாடு செஞ்சு அவர்களது வலிமாவோ அல்லது வேற ஏதாவது சாப்பாடுண்டா, நாங்க அதுக்கு போகணும். இது போறது கடமை, போறது கடமை, போகணும். போனாத்தான் இதுலயும் ஒரு அன்பு மஹப்பத் சகோதரத்துவம் நமக்கிட்ட உருவாகுது. இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சில நேரம் எதிர்பார்க்க மாட்டான் ஒரு சாதாரண மனுஷர், ஒரு பெரிய ஒருத்தரை சாப்பாட்டுக்கு வர சொன்னா இவர் வருவாரா இல்லையாண்டு இவரை எதிர்பார்க்க மாட்டார். அவர்லாம் வரமாட்டார் நம்மட வீட்டுக்கு, எங்கட வீட்டுக்கு அவங்க எல்லாம் வரமாட்டான். அப்படி நினைச்சு நீக்கிற நேரம் நாங்க பேசி இறங்கி அவங்கட பங்கனுக்கு கலந்து கொண்டோம்டா, அவர்கிட்ட உள்ளத்துல வர்ற விஷயம் சந்தோஷம் நாலு பத்து பேர் சொல்லி தெரிவார். எதிர்பார்க்கவே இல்லையே அவர் வந்து இறங்கிட்டாரு, வந்துட்டாரு எங்கட பங்கனுக்கு என்று சொல்லி நாலு பத்து பேர் சொல்லுவாரு. அப்ப அவர்கிட்ட உள்ளத்துல முகபத் உருவாகும், இவர் தனக்குள்ள முடிவு செஞ்சு கொள்வாரு. அவர்கிட்ட வீட்டில் நடக்கிற பங்கனுக்கு சொல்லாட்டியும் சரி முன்னமாவே பேச்சு எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சு கொடுப்பேன் சொல்லி நாலு பத்து பேர் சொல்லி தெரிவார். சொல்ல வார விஷயம், நாங்க ஒரு முஸ்லீம், இந்த ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டியது இப்படி இந்த விஷயத்தை செய்வோம், எங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் உருவாகும், ஒற்றுமையாக இருப்போம், நாங்க எங்களுக்குள்ள பிரிய மாட்டோம். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்களை வச்சு எங்களுக்குள்ள பிரிஞ்சு பிளவுகள் எங்களுக்கு மத்தியில் வராது, ஒற்றுமையாக இருப்போம் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித்தரு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததான் இப்ப நாங்க ஜுல்ஹஜ்ஜுடைய மாசம், ஹஜ்ஜுடைய மாசத்தில் இருக்கிறோம். கொஞ்ச நாளையில ஹஜ்ஜுடைய பெருநாள் எங்களுக்கு வர இருக்குது, அரபாவுடைய தினம் வர இருக்குது. இந்த அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்கிறது சுன்னத்தான விஷயமாக இருக்குது. நாங்கள் நோன்பு நோக்கணும். அதுக்கு பின்னால பெருநாளுடைய தினம் இருக்குது. இந்த பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல மிக முக்கியமானது உதுஹியா கொடுக்கிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கும், இருந்தாலும் கூட சில விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றோம். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு உதுஹியா கொடுக்கிறதுக்கு வசதி இருந்து அவர் உதுஹியா கொடுக்கலையோ, அதுக்குரிய ஏற்பாடு அவர் செய்யலையோ, அவர் எங்கட தொழுகிற இடத்துக்கு முசல்லாக்கு வர வேணாம் என்ற கருத்து நபில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வசதி உள்ளவன் இன்னைக்கு பார்த்தோம்னா யாருக்கிட்ட வசதி இல்ல, யாருக்கிட்ட வசதி இல்ல, எல்லாருக்கிட்டையும் ஏழும், எல்லாருக்கும் செய்யறது கேளும். ஆனா செய்யறது கொஞ்சம் பேர், கொஞ்சம் பேர் தான் செய்யறோம். ஆனா எங்களுக்கு ஏன் செய்யறது கேளாதா? எல்லாருக்கும் செய்யறது கேளும், உடனே அதுக்குரிய ஏற்பாடு செய்யற கஷ்டமாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு நாளைக்கு ஒரு வீதம் எவ்வளவு உண்டாலும் சரி, ஒரு தொகையை சேர்த்து வந்தோம் என்று சொன்னா அந்த கொடுக்கிற நேரம் வரைக்கும் ஒரு தொகை சேர்ந்து. இது தனியா கொடுக்கிறது, ஒரு மாடை வாங்கி கொடுக்கிறேண்டா 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் எங்கள்கிட்ட எடுக்கிறது கேளா. அதுக்கு இஸ்லாம் லேசா சொல்லி தருகிறது, ஏழு பேர் சேருங்க, ஏழு பேர் சேருங்க, ஒரு ஒண்டை வாங்கி கொடுங்க, ஒரு மாட்டை வாங்கி, ஒரு ஒட்டகத்தை ஏழு பேருக்கு, ஒரு மாட்டை ஏழு பேருக்கு, ஒரு ஆட்டை தனியா தான் கொடுக்கணும். இது லேசி, எல்லாருக்கும் வரணும். இது நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், என்னால இது நடக்க வேண்டியது. இந்த ஹஜ்ஜுடைய பெருநாள் என்றது இதுதான் விசேஷம். இது அறுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும், சாப்பிடணும். இது இது செய்யறது எனக்குள்ள ஒரு விஷயம் என்று நினைச்சு சுன்னத்தான விஷயம் என்று சொல்லி எல்லார் உள்ளத்திலையும் வரும் என்று சொன்னா அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மிச்சம் ஒரு சந்தோஷமான விஷயம். குறிப்பா அண்மையில கூட ஒரு இடத்துல ஊர்ல பார்த்தா வாலிபர்கள் தான் முன் வந்து, வாலிபர்கள் சேர்ந்து அநேகமான இடங்கள்ல கூட்டா கொடுக்கிறான், கூட்டா கொடுக்கிறான், பள்ளிவாசல்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு நிறுவனத்தால சேர்ந்து கூட்டா கொடுக்கிறான். கூட்டா கொடுக்கிறது மிச்சம் ஏற்றம், தனியே தனியே கொடுக்கறதை விட அதால நிறைய பிரயோசனங்களும் இருக்குது. தனியே தனியே கொடுத்தவங்க செலவங்க அந்த அதுல கிடைக்கக்கூடிய மாமிசங்கள் ஒரே வீட்டுக்கு எல்லாரும் கொடுத்துடுவாங்க. சில வீடுகள் கஷ்டமான இடங்கள், அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய விடயம் அவங்கள வீட்டுக்கு போயிட்டு சேரான். கூட்டா கொடுக்கச்சில எல்லாருக்கும் சேர்த்து அதுக்குள்ள ஒரு பங்கு வரும், எல்லாருக்கும் பேசி சேரும். இதனால இப்படி பல பிரயோசனங்கள் இருக்குது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. அப்ப நாங்க வாலிபர்கள் இதுக்கு முன் வரணும், வாலிபர்கள் சேரும், வாலிபர்கள் எல்லாம் தனியே தனியே செய்யறது கேளும், அல்லது ஏழு பேர் சேர்ந்து எங்களுக்கு செய்யறது கேளும். இதுதான் அதில் உள்ள சந்தோஷம், சந்தோஷமான காரியம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், நாட்டு நடப்பு எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லித்தான் தெரியணும் கிடையாது. நாட்டுடைய நிலைமை, நாட்டுடைய அமைப்புகள், நாட்டு நடப்புகள் எங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த உதுஹியாவுடைய கடமையை நாங்க செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் அனுசரிச்சு எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த கடமையை நாங்க செய்யணும். மெயினா சொல்றேன்டா, மிருக வதன்னு ஒரு சட்டம் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, இதை மிச்சம் நிதானமா கவனிச்சுக்கொள்ளும். சில நேரம் இந்த நாங்க அறுக்கக்கூடிய மிருகங்களை கூட சிலர்கள் கடவுள்களாக வச்சு வணங்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு. இப்படி உள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. அடுத்த இன்றைக்குள்ள நிலைப்பாடு, யாரெல்லாம் மைக்க பிடிக்கிறாங்களோ பேசுறது இதுகளை பத்தி தான் பேசுறான். பிரச்சனைகள் உருவாகிற மாதிரி எங்கட செயல்பாடுகள் அமையக்கூடாது. நாங்க கடைபிடிக்க வேண்டிய நாட்டு சட்டம் எதை சொல்லுதோ அதை நாங்க செய்யணும், நாங்க தவறவிடக்கூடாது. உதாரணமா சொல்றேன்டா, ஒரு மாட்டை இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அனுமதி எடுத்தோம்டா, அந்த ஒரு மாட்டை தான் கொண்டு போகணும், அதோட சேர்த்து ரெண்டு மூணு கொண்டு போனா பிரச்சனைகளுக்கு தான். இப்படி ஒரு கெட்ட பேரங்கள்ட்ட இருக்குது. இதுதான் நாட்டு சட்டத்தை சரியா அதை எப்படி எல்லாம் செய்ய சொல்றாங்களோ அப்படி எல்லாம் செஞ்சிட்டோம் என்று சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அழகா நாங்க செய்யக்கூடிய விஷயத்தை தெளிவா செய்யறது கேளு. சரி, அறுக்கிறோம், அறுக்கக்கூடிய நேரத்தில் நாங்க கூடி இருந்து சட்டம் போட்டுக்கொண்டு பல பிரச்சனைகள் இப்படி எல்லாம் நடக்க கூடாது. இதுவெல்லாம் சொல்ற விஷயம், அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிராணிகளோடு எப்படி நடக்கணும். மிருகவாத சட்டம் ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னால குரானும் ஹதீஸும் தெளிவாவே சொல்லுது. குரான் ஹதீஸும் தெளிவாவே சொல்லுது,
நீங்க அறுக்கக்கூடிய பிராணிய அறுக்கக்கூடிய நேரத்தில் உங்களோட கத்திய நல்லா கூர்மையா தீட்டிக்கோங்க. வெட்டச்சில் ஒரு வெட்டில கலப்பு வெட்டி படுற மாதிரி, அல்லது ஒரு மொட்டை கத்திய வச்சு இப்படி இழுத்து இழுத்து வைக்கச்சில அந்த மிருகத்துக்கு வத உண்டாகும். இஸ்லாம் சொல்லுது கத்திய நீங்க சரியா தீட்டிக்கோ, கூர்மையாக்கிக்கோ. அன்பார்ந்த இஸ்லாம சோழர்களே, இப்ப நாங்க இதெல்லாம் அறுத்து முடிஞ்சு பார்சல் பண்றோம் தானே. இதை பார்சல் பண்ணக்கூடிய நேரத்தில் வெளியில இறைச்சோ அதனுடைய ரத்தங்களோ தெரியற மாதிரி இல்லாம ஏதாவது ஒரு தடிப்பமான பார்சல்ல பார்சல் பண்ணி கொண்டு போ. வாகனத்திலேயோ இல்லாட்டி ஆட்டோ இல்லாட்டி எதையாவது கொண்டு போ. கொண்டு போச்சு நாங்க இறைச்சிதான் கொண்டு போறோம் அப்படின்னு தெரியாத விதத்தில் கொண்டு போ. இதெல்லாம் முறை நாங்க பின்பற்ற வேண்டியது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் அதனுடைய கழிவுகள் வீதியில் எங்கேயாலும் ஒரு இடத்துல இல்லாட்டி எங்கேயாலும் இருக்கக்கூடிய ஒரு டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுரும். பக்கத்தில் இருக்கிறது அந்நியவருடைய வீடா இருந்துச்சுடா, ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சோன்னு அதுல இந்த துருவாடைகள் வீசும். அவருக்கு இருக்கிறது கேளாது, அவர் பேசி எங்கேயாலும் சொன்னோடனே அது பெரிய பிரச்சனையாகும். தயவு செஞ்சு அதனுடைய கழிவுகளை நல்ல ஆழமா குழிய கிண்டி அதுக்குள்ள போட்டுருங்க. மிஞ்சினதுகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது கறி ஆக்கினாலும் சரி, அதுல மிஞ்சினாலும் டஸ்ட்பின்ல போட்டு ரோட்ல இருக்க வேணாம். குறிப்பா சொல்றேன்டா, மற்றவர்களுடைய மனசு துன்படுற மாதிரி, அவங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி எங்கட எந்த செயல்களும் அமையக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இந்த ஒரு அமைப்புல வரக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளுடைய சினத்துல நாங்க செய்யக்கூடிய உதஹியாவுடைய கடமைய அழகா செஞ்சு அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில இந்த அமல்களை இபாதத்களை செஞ்சு எங்களுக்கு மத்தியில ஒற்றுமை குலையக்கூடிய ரீதியில இல்லாமல் அந்நிய சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களோட எப்படி நடக்கணும் என்றதை விளங்கப்படுத்தி, சகோதரத்துவத்தை விளங்கப்படுத்தி ஒற்றுமையாக வாழ்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. எங்களுடைய பாவத்தை மன்னித்து சொல்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்து சொல்வாயாக. உன்னால புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக. முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாவத்தை மன்னித்து சொல்வாயாக. முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ சொல்வாயாக. முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாத்தருள்வாயாக. முஸ்லீம்களுடைய புனித ஸ்தலங்களான பள்ளிவாசல்களை பாதுகாத்தருள்வாயாக. முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கிடுவாயாக. எங்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாக்ரதவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.